தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி நிலைய நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது விவசாயி எஃப்எம் 107.4 MHz.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
உழவர்களே, நம்முடைய கால்நடைகள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும், நமக்கு நல்ல பலன் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கால்நடைகளுக்கு தேவையான அளவு பசுந்தீவனங்களை நம்ம கொடுக்குறோம். இந்த பசுந்தீவனங்கள் கொடுக்கக்கூடிய அளவு கூட ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கணும். ஏன்னா இந்த கால்நடை தீவனங்களில் ஒரு சில நச்சு பொருட்கள் இருக்குது. பசுந்தீவனங்கள்னால கால்நடைகளுக்கு கிடைக்கக்கூடிய சத்து பொருட்கள் என்ன, அதே சமயம் இந்த பசுந்தீவனத்தில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் என்ன, அந்த நச்சு பொருட்கள் கால்நடைகளை பாதிக்காத வகையில் எப்படி நம்ம பசுந்தீவனங்களை கால்நடைகளுக்கு கொடுக்கணும், இப்படி பல விவரங்களை இப்போ நமக்கு சொல்ல போகிறாங்க. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக மண் மற்றும் வேளாண் வேதியியல் துறை பேராசிரியர் முனைவர் கே. சத்யபாமா அவங்க, வாங்க கேட்போம்.
அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, சமுதாய வானொலி நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது தீவனப் பயிர்களில் உள்ள சத்துக்கள் மற்றும் நச்சுப் பொருள்களை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இந்தியாவில் விவசாயமும் கால்நடை வளர்ப்பும் ஒன்றுடன் ஒன்று இணைந்த தொழில்களாகும். பண்ணையில் கிடைக்கும் தாவர கழிவுகளை கால்நடைகளுக்கு தீவனமாக கொடுக்கிறோம். கால்நடைகளிலிருந்து கிடைக்கும் சாணத்தை மண்ணில் இட்டு மண்வளத்தை மேம்படுத்துகிறோம். பயிர்களை அறுவடை செய்த நிலங்களிலோ அல்லது தரிசு நிலங்களிலோ கால்நடைகளை மேய விடுவதை நாம் வழக்கமாக கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் கால்நடைகளின் தீவன தேவையை விவசாயத்திலிருந்து கிடைக்கும் உபப்பொருள்களால் மட்டும் நிவர்த்தி செய்துவிட முடியாது. இவை அனைத்திற்கும் கால்நடைகளுக்கு போதுமான அளவு சமச்சீரான சத்து பொருள்களான புரதம், கொழுப்பு, மாவு போன்றவற்றை நாம் இந்த தீவன பயிர்களின் வழியாக கொடுப்பதில்லை. மேலும் வருடம் முழுவதும் சமச்சீரான சத்துக்கள் நிறைந்த பசுந்தீவனத்தை கொடுப்பதன் மூலம் மட்டுமே பால் உற்பத்தியை பெருக்க முடியும் என்பது திண்ணம். பாத்திரம் மருந்து பிச்சை போடு மற்றும் ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு என்கிற பழமொழிகளுக்கு ஏற்ப நாம் ஒவ்வொரு தீவனப்பயிர்களிலும் உள்ள சத்துக்கள் மற்றும் நச்சுப் பொருள்களின் அளவை அறிந்து கொண்டு அவற்றுக்கேற்றவாறு நாம் கால்நடைகளுக்கு கொடுப்பது மிகவும் சிறந்ததாகும். எனவே இப்பொழுது நாம் ஒவ்வொரு தீவனப்பயிர்களிலும் உள்ள சத்துப் பொருள்களை பற்றி தெரிந்து கொள்வோம். தீவனப்பயிர்களில் காணப்படும் சத்துப் பொருள்கள் பெரும்பாலும் 90% நீர் சத்து காணப்படுகிறது. தீவனப்பயிர்களில் காணப்படும் இதர சத்துக்களை 4 முக்கிய வகைகளாக பிரிக்கலாம். அவைகள் புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, நார்ச்சத்து மற்றும் தாது உப்புக்கள். முதலில் புரதச்சத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். புரதம் என்பது அமினோ அமிலம், அமீன்கள், நியூக்ளிக் அமிலம் ஆகியவற்றை உட்கொண்டது. பருப்பு வகை உணவுகள் மனிதனின் உடல் மற்றும் உறுப்புகளுக்கு மிகவும் முக்கியமானதாகும். அதேபோல்தான் கால்நடைகளின் வளர்ச்சிக்கும் புரதச்சத்து மிகவும் இன்றியமையாததாகும். பயிர் வகை தீவனப் பயிர்களில் புரதச்சத்து அதிகமாக காணப்படுகிறது. உதாரணமாக குதிரை மசால் வகையில் 20%, வேலி மசாலில் 19%, தீவன தட்டப்பயிரில் 18% காணப்படுகிறது. அடுத்ததாக கொழுப்புச்சத்து. இந்த கொழுப்புச்சத்தானது எண்ணெய் மற்றும் அங்கக அமிலம், வைட்டமின்களை உட்கொண்டது. புல் வகை மற்றும் தானிய வகை தீவனப்பயிர்களை விட பயிர் வகை தீவனப்பயிர்களில் கொழுப்புச்சத்து சற்று அதிகமாக காணப்படுகிறது. அடுத்ததாக நார்ச்சத்து. செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ் மற்றும் லிக்னின் போன்ற வேதியியல் பொருள்களை உட்கொண்டது. நார்ச்சத்து அதிகமாக கால்நடைகளுடைய செறிப்புத்தன்மை குறைகிறது. பயிர் வகை தீவன பயிர்களை காட்டிலும் புல் வகை மற்றும் தானிய வகை தீவன பயிர்களில் நார்ச்சத்து அதிகமாக காணப்படுகிறது. அடுத்ததாக தாது உப்புக்கள். தாது உப்புக்களான பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீசியம் மற்றும் சிலிக்கா போன்றவற்றை உதாரணமாக கூறலாம். இந்த தாது உப்புக்கள் பயிர் வகை தீவன பயிர்களில் அதிகமாக காணப்படுகிறது. இவை கால்நடைகளின் எலும்பு வளர்ச்சிக்கு மிகவும் இன்றியமையாததாகும். இதுவரையிலும் தீவனப் பயிர்களில் உள்ள முக்கியமான சத்துக்களை பற்றி தெரிந்து கொண்டோம். பொதுவாக பூக்கும் தருவாயில் தீவனப் பயிர்களை அறுவடை செய்து கால்நடைகளுக்கு அளிக்க வேண்டும். ஏனெனில் இத்தருணத்தில் தான் சத்துக்கள் அனைத்தும் இலை மற்றும் தண்டு பாகங்களில் அதிகமாக காணப்படுகிறது. தானிய வகை மற்றும் பயிர் வகை தீவனப் பயிர்களில் பூக்கும் தருவாயில் அறுவடை செய்ய வேண்டும். ஆனால் அனைத்து புல் வகைகளும் பூப்பதில்லை. உதாரணமாக கம்பு நேப்பியர் ஒட்டுப்புல்லை சொல்லலாம். ஆகவே பூக்காத புல் வகை தீவனப் பயிர்களில் அறுவடை எவ்வாறு செய்ய வேண்டும் என்றால், கம்புநேபி ரோட்டு புயல் முதல் அறுவடை 70 to 80 நாட்களிலும் மற்ற அறுவடைகள் தொடர்ந்து அறுவடைகள் 45 நாட்களுக்கு ஒரு முறையும் செய்யலாம். அதேபோல் கினியா புள்ளில் முதல் அறுவடை 60 to 65 நாட்களிலும் மற்ற அறுவடைகள் 45 நாட்களுக்கு ஒரு முறையும் செய்யலாம். இதுவரையிலும் தீவனப்பயிர்களில் உள்ள சத்து பொருள்களை பற்றி தெரிந்து கொண்டோம். அதேபோல் தீவனப்பயிர்களில் சில நச்சு பொருள்களும் காணப்படுகின்றன. எந்த ஒரு தீவனப்பயிரையும் அளவுக்கு அதிகமாக கால்நடைகள் உட்கொள்வதால் அந்த தீவனப்பயிரில் உள்ள நச்சு பொருள்களின் அளவு அதிகமாகி கால்நடைகளுக்கு தீங்கு விளைவிக்கின்றன. தீவனப்பயிர்களில் பொதுவாக காணப்படும் நச்சு பொருள்களை பற்றியும் அவற்றை நிவர்த்தி செய்யும் முறைகளை பற்றியும் காண்போம். முதலாவதாக டானின்கள் எனப்படும் நச்சு பொருள் அதிக மூலக்கூறு எடை கொண்ட பாலிமெரிக் பீனால்கள் ஆகும். கருவேல், வாழை இலை, சோளம், சவுண்டல், சேமிக்கருவேல் போன்ற கால்நடை தீவனப்பயிர்களில் காணப்படுகிறது. இதனுடைய விளைவுகள் என்னவென்று பார்த்தால் இவற்றை அதிகமாக உட்கொள்ளும் பொழுது தீவனப்பயிர்களுக்கு கசப்புத்தன்மையை கொடுப்பதால் கால்நடைகள் விரும்பி உண்பதில்லை. மேலும் கால்நடைகளின் புரதச்சத்து செரிப்பு திறனை குறைக்கிறது. கால்நடைகளின் கல்லீரல், சிறுநீரகம் மற்றும் எலும்பு மஞ்சை ஆகியவற்றையும் பாதிக்கிறது. நிவர்த்தி செய்யும் முறைகள் என்றால் தீவனப்பயிர்களை பயன்படுத்தும் பொழுது நீரில் கொதிக்க வைத்து ஊற வைத்து பின் பயன்படுத்த வேண்டும்.
உழவர் பெருமக்களே, நம்முடைய கால்நடைகளுக்கு கொடுக்கக்கூடிய பசுந்தீவனங்களில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் எந்த வகையில் நம்முடைய கால்நடைகளை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இதை எப்படி நம்ம தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக மண் மற்றும் வேளாண் வேதியியல் துறை பேராசிரியர் முனைவர் கே சத்யபாமா அவங்க. நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்போமா நேயர்களே?
அடுத்ததாக ஹைட்ரஜன் சயனைடு, அதாவது சொக்கு. ஹைட்ரஜன் சயனைடு தாவர உண்ணிகளை அதிக அளவில் பாதிக்கிறது. சில சமயங்களில் உயிர் சேதத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு கால்நடைகளை பாதிக்கிறது. கால்நடைகளின் நுரையீரலை பாதித்து சுவாசத்தை தடைபடுத்துகிறது. கால்நடைகளின் உடம்பில் 1 கிலோ எடைக்கு 0.5 to 3.5 மில்லிகிராமும் மற்றும் தீவனத்தில் 0.02 விழுக்காடும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வரம்பாகும். இது புல்வகைகள், பயறு வகைகள், வேர்பயிர்கள் மற்றும் பல விதைகளில் அதிக அளவில் காணப்படுகிறது. சோளம், மூங்கில் இலைகள் போன்றவற்றிலும் காணப்படுகிறது. தாவரங்களில் 20 mg, அதாவது 200 ppm என்ற அளவுக்கு மேல் அதிகரிக்கும் பொழுது கால்நடைகளுக்கு தீங்கு விளைவிக்கின்றது. இதனுடைய விளைவுகள் நேரடியாக இரத்தத்தில் கலந்து உடலின் திசுக்களில் பரவிவிடுகிறது. செல்களின் சுவாசிக்கும் தன்மையை குறைப்பதால் உட்கொண்ட 1 to 2 மணி நேரத்துக்குள் கால்நடைகளின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும். சோளத்தின் மருதாம்பு பயிரில் இதன் அளவு அதிகமாக காணப்படும். தலைச்சத்தை அதிகமிடுவதால் இதன் அளவு அதிகரிக்கிறது. ஆனால் அதிக அளவு மணிச்சத்து இடுவதால் ஹைட்ரஜன் சயனைடின் அளவை குறைக்கலாம். நிவர்த்தி என்று பார்த்தால் ஹைட்ரஜன் சயனைடு நச்சுத்தன்மை கொண்ட தீவனப்பயிர், அதாவது சோளம் போன்றவற்றை பயன்படுத்தும் போது சூரிய ஒளியில் 24 மணி நேரம் உலர வைத்து காய வைத்து பின் கால்நடைகளுக்கு கொடுக்க வேண்டும். மழைக்கு பின் இலைகளில் இதன் அளவு குறைந்தே காணப்படும். ஆகவே மழை பெய்த பின் அறுவடை செய்வது சாலச்சிறந்தது. அடுத்ததாக மைமோசின் எனப்படும் நச்சு பொருள். இது நச்சுத்தன்மை கொண்ட அமினோ அமிலமாகும். இது சவுண்டல் மரத்தின் அனைத்து பாகங்களிலும் காணப்படுகிறது. இதனுடைய விளைவுகள் முடிவுதிர்தல், தொண்டையில் வீக்கம், மலட்டுத்தன்மை ஆகியவையாகும். நிவர்த்தி: சவுண்டல் இலைகளை இரும்பு சல்பேட், தாமிரம் மற்றும் துத்தநாக சத்துக்கள் நிறைந்த மற்ற தீவனத்துடன் சேர்த்து கொடுப்பதன் மூலம் இந்த நச்சு பொருளின் அளவை குறைக்கலாம். சூரிய ஒளியில் காய வைத்த சவுண்டலில் 3.2 விழுக்காடு மைமோசின் உள்ளது. விதையில் 12.7 விழுக்காடு மைமோசின் உள்ளது. இதையே நீரில் 72 மணி நேரம் ஊற வைப்பதால், வேக வைப்பதால், கழுவுவதால் 0.27 விழுக்காடாக குறைக்கலாம். அடுத்ததாக ஆக்சலேட்டுகள். ஆக்சாலிக் அமிலம் தாவரத்தில் உள்ள சர்க்கரை சத்து, அமினோ அமிலங்கள் மற்றும் இதர அங்கக அமிலங்களிலிருந்து உருவாகி சோடியம், பொட்டாசியம் மற்றும் கால்சியம் சத்துக்களாக காணப்படுகிறது. இது நேப்பியர் புல், வைக்கோல் மற்றும் ஆகாய தாமரை ஆகியவற்றில் அதிக அளவில் காணப்படுகிறது. ஆக்சாலிக் அமிலம் அதிகமுள்ள தீவனத்தை பயிர் வகை தீவனத்தோடு கலந்து கால்நடைகளுக்கு கொடுக்க வேண்டும். சுண்ணாம்பு கரைசலின் தெளிந்த நீரை 1 liter என்ற அளவில் குடிநீரில் தினமும் கலந்து கொடுக்கலாம். விளைவுகள்: அதிகமான ஆக்சலேட்டுகள் தீவனப்பயிரில் இருக்கும் பொழுது கால்சியத்தின் சமச்சீர் அளவை பாதிக்கிறது. எலும்புகள் கால்சியம் குறைவு காரணமாக நலிவடைந்து விடுகின்றன. பாஸ்பரஸ், மெக்னீசியம் மற்றும் சோடியம் சத்துக்களின் அளவை குறைக்கின்றது. நிவர்த்தி: பசுந்தீவனத்தை உலர வைத்து கொடுக்க வேண்டும். கம்பு நேப்பியர் ஒட்டுப்புள்ளின் இளம் நிலைகளில் 3 to 6 விழுக்காடு ஆக்சலேட்டுகள் காணப்படும். ஆகவே நன்கு முதிர்ந்த பிறகு அறுவடை செய்து தானிய அல்லது பயிறு வகை தீவனத்தோடு கலந்தளிக்கலாம். கால்நடைகளின் சினை பிடிக்கும் தன்மையும் பாதிக்கிறது. நைட்ரைட் மற்றும் நைட்ரேட் என்ற நச்சு பொருள். தலைச்சத்து தாவரத்துக்கு தேவையான மிக முக்கியமான பயிற்சத்து தான் என்றாலும் சில சமயங்களில் உடலின் திசுக்களில் படியும் போது நச்சுத்தன்மை ஏற்படுத்துகிறது. மிக அதிக அளவில் தலைச்சத்தை பயிருக்கு இடும் பொழுது அல்லது தலைச்சத்து அதிகமுள்ள கழிவு நீரை பாய்ச்சும் பொழுது தீவனத்திலும் நைட்ரஜனின் அளவு அதிகமாகிறது. இதனுடைய விளைவுகள்: நைட்ரேட் அதிகமுள்ள தீவனத்தை கால்நடைகள் உண்ணும் பொழுது நைட்ரேட் நச்சுத்தன்மை கொண்ட நைட்ரைட்டாக மாற்றப்படுகிறது. இதனால் கால்நடைகளின் வளர்ச்சி பாதிக்கிறது, ஊட்டச்சத்து ஏ என்ற ஊட்டச்சத்தின் அளவை குறைக்கிறது, உயிர் சேதத்தையும் விளைவிக்கிறது. நிவர்த்தி: தீவன பயிர்களுக்கு 10 நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும். தொடர் வறட்சிக்கு விடக்கூடாது. கால்நடை கழிவு நீர் மற்றும் அதிக நைட்ரேட் கொண்ட நீரை நல்ல நீரில் கலந்து பின் பயிருக்கு பாய்ச்ச வேண்டும். வறட்சியின் போது தலைச்சத்து இடக்கூடாது. தக்க தருணத்தில் அறுவடை செய்து, உதாரணமாக கம்பு நேப்பியர் ஒட்டுப்புள்ளை 70 நாட்களுக்கு பிறகு அறுவடை செய்ய வேண்டும். கம்போஸ்ட் எரு இட வேண்டும். கம்பு நேப்பியர் ஒட்டுப்புல்லுக்கு கால்நடை கழிவு நீர், சாக்கடை கழிவு நீரை பாய்ச்சும் பொழுது தலைச்சத்து உரமிடுவதை தவிர்க்க வேண்டும். இதுவரையிலும் தலைச்சத்தில் உள்ள நச்சுப் பொருள்களை பற்றியும் தெரிந்து கொண்டோம். இதுவரையிலும் பொதுவாக தீவன பயிர்களில் உள்ள நச்சுப் பொருள்களின் அளவை பற்றி தெரிந்து கொண்டோம். பொதுவாக தீவன நச்சுப் பொருள்களை மேலாண்மையை எவ்வாறு செய்யலாம் என்று ஒரு சில வார்த்தைகளில் கூறுகிறேன். தீவனத்தில் முக்கியமாக உள்ள அந்த சொக்கு என்று சொல்லக்கூடிய ஹைட்ரஜன் சயனைடு நாற்று பருவத்தில் அதிகமாகவும் பயிர் வளர வளர அதன் அளவு குறைந்தும் காணப்படும். எனவே சோளத்தை 45 நாட்களுக்கு மேல்தான், அதாவது பூ வந்த பின்புதான் அறுவடை செய்து கால்நடைகளுக்கு கொடுக்க வேண்டும். சவுந்தலில் உள்ள மைமோசினை குறைக்க அறுவடை செய்த பின் உலர வைத்து கால்நடைகளுக்கு கொடுக்க வேண்டும். மேலும் கால்நடைகளின் தீவன தேவையில் சவுண்டலின் அளவு 25% மிகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். நைட்ரேட் மற்றும் ஆக்சாலிக் அமிலத்தை குறைக்க தலைச்சத்தை அளவாக பயன்படுத்த வேண்டும். மேலும் புல் மற்றும் தானிய பயிர்களை 75% பயிர் வகை தீவன பயிர்களை 25% கலந்து கொடுப்பதால் நச்சுப் பொருள்களின் அளவை குறைப்பதுடன் கால்நடைகளுக்கு தேவையான சமச்சீரான சத்துக்களின் தேவையையும் பூர்த்தி செய்யலாம். இதுவரையிலும் தீவன பயிர்களில் உள்ள சத்துப் பொருள்கள் மற்றும் நச்சுப் பொருள்களின் அளவை பற்றி தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள். இதை கால்நடைகளுக்கு நீங்கள் தீவன பயிர்களை கொடுக்கும்போது தெளிவாக தெரிந்து கொண்டு கொடுத்தால் மிகவும் சிறந்ததாக இருக்கும்.
இதுவரைக்கும் தீவன பயிர்களில் இருக்கக்கூடிய சத்து பொருட்கள் என்ன, நச்சு பொருட்கள் என்ன, இந்த நச்சு பொருட்கள் நம்ம கால்நடைகளை பாதிக்காத வகையில எப்படி நம்ம அந்த தீவனத்தை கால்நடைகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் சொன்னாங்க. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக மண் மற்றும் வேளாண் வேதியியல் துறை பேராசிரியர் முனைவர் கே சத்யபாமா அவங்க. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்க எங்களுக்கு தெரிவிக்கலாம். அதற்காக நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 243-105-5.